சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள்.
நாட்டில் ஒரு பக்கம் கொரோனா அதிகரித்துக் கொண்டிருந்தாலும் கூட பங்களாதேஷ் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி திட்டமிட்டபடி வருகின்ற 29ஆம் தேதி நாளை மறுதினம் இடம்பெறும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுகின்றது. எனவே இந்த தொடர்தான் போகிறது. கண்டி பள்ளிக்கலை மைதானத்தில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியும் இடம்பெற போகிறது. உங்களுக்கு தெரியும், மிகுந்த இறுக்கமான கட்டுப்பாடுகளின் மத்தியில் தான் இந்த போட்டி இடம்பெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் உள்ளே செல்கின்ற ஊடக வீரர்களுக்கும் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கான முழுமையான பரிசோதனைகள் செய்யப்பட்டுதான் அவர்கள் உள்ளே ஈர்க்கப்படுகின்றார்கள் என்பது இங்கே முக்கிய. எனவே ஆன்டிஜென் பரிசோதனை உடனடியாக எடுக்கப்பட்டு முடிவுகளுக்கு பிறகுதான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள். வீரர்களுக்கும் சரமாரியாக அதுபோல அவர்களுக்கான இழுமாறாக இந்த பரிசோதனைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. எனவே இதன் அடிப்படையில் தான் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இந்த தொடரை முன்னகர்த்தலாம், முன்கொண்டு செல்லலாம் என்பதில் எல்லோரும் மிக துணிவாக இருக்கின்றார்கள். திமுத் கருணாநிதியை பொறுத்தவரை இலங்கை அணியின் தலைவராக இந்த போட்டியில் 242-244 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டவர் ஒரு முக்கியமான சாதனையை படைத்திருந்தார். அதை பற்றி நாங்கள் நேற்றைய நாளில் ஞாபகப்படுத்திக் கொண்டோம். இலங்கை 2014 பிறகு இலங்கையின் வீர ஒருவர் பெற்றுக்கொண்ட அதிகூடிய டெஸ்ட் ஓட்டு எண்ணிக்கையாக இது இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 6 வருடங்களில் இலங்கை வீர ஒருவர் பெற்றுக்கொண்ட 2வது 2% இது இருந்திருக்கிறது. எனவே இத்தனை தூரம் அது வருவதற்கான முக்கியமான காரணத்தை திமுத் கருணாநிதன் சொல்லியிருந்தார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 3 இன்னிங்ஸில் அவர் குறைவான ஓட்டங்களை பெற்றிருந்தார், 12-3-1. அதற்கு பிறகுதான் இவர் அந்த தொடரை நிறைவு செய்யும் போது இறுதிப் போட்டியில் ஆட்டமிழக்காமல் 75 ஓட்டங்களை எடுத்திருந்தார் என்பது. 75 ஓட்டங்களை எடுத்திருந்தார், அதற்கு பிறகு இந்த 2% இதை தொடர்ந்திருக்கிறார். எனவே தன்னுடைய துடுப்பாட்டத்தில் ஒரு சின்ன மாற்றம் ஒன்றை செய்ததற்கான காரணமாக இருக்கிறது. அதுபோல உளவியல் ரீதியாகவும் தங்களது அணியில் ஏற்படுத்தப்பட்ட சின்ன சின்ன மாற்றங்களின் மூலமாக தாங்கள் அடுத்த போட்டியில் இன்னும் அதிகமாக சாதிக்கலாம் என்று சொல்கின்றார் திமுக. இப்பொழுது சாமிக்க கருணாரத்னா மற்றும் லக்ஷன் சந்தகான் ஆகியோர் இலங்கை குழாமில் உள்வாங்கப்பட்டுகின்றார்கள். இந்த இரண்டாவது போட்டிக்கு ஏற்கனவே ஏற்பட்ட உபாதை காரணமாக லஹிரகுமார விளையாட முடியாமல் இருக்கும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுகின்றன. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த போட்டி எவ்வளவு தூரத்துக்கு விறுவிறுப்பாக அமையப் போறது, இலங்கை அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்குமா என்று. காரணம், முதல் போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவை தான் பெற்றுக்கொண்டது. ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றமாக இது இருந்திருக்கும். எனவே இந்த போட்டியில் இலங்கை வெல்லக்கூடிய அழுத்தத்தை கொடுக்குமா என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு சர்வதேச தொடர் இப்பொழுது இடம்பெற்று வருகிறது என்று உங்களுக்கு தெரியும். ஜிம்பாப்வே பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான தொடர் 2020 தொடர் முடிவடைந்திருக்க நிலையில் டெஸ்ட் போட்டிகள் ஆரம்பிக்க போன 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடருக்கான ஜிம்பாப்வே குழாம் அறிவிக்கப்படுகின்றது. ஷான் வில்லியம்ஸ் தலைமையில் இந்த 2020 தொடரில் மிகச்சிறப்பாக கலக்கிய லூக் ஜாங்வே இப்பொழுது இதுவரைக்கும் எந்த ஒரு டெஸ்ட் போட்டியிலும் ஆடாதவர் அணிக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கின்றார் என்பது முக்கியமானது. நாளை மறுதினம் தான் ஹராரையில் முதலாவது போட்டி ஆரம்பிக்க போகிறது. லூக் ஜாங்வே இப்பொழுது பேசப்படுகின்ற ஒருவராக மாறியிருந்தார். குறிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது போட்டியில் பாகிஸ்தானை 99 ஓட்டங்களுக்கு சுருட்டி எடுக்க இவர்தான் காரணம். தான் வெகு விரைவில் IPL ஆடுவேன் என்று சொல்லி அவர் நம்பிக்கை தெரிவித்திருந்தார் என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. இப்பொழுது 26 வயது நிரம்பிய வலது கை வேக பந்து வீச்சாளர், கொஞ்சம் துடிப்பாக பந்து வீசக்கூடிய ஒருவர் டெஸ்ட் குழாமில் உள்வாங்கப்பட்டிருப்பது நிச்சயமாக ஜிம்பாப்வேக்கும் ரசிகர்களுக்கும் உற்சாகத்தை கொடுத்திருக்கும். பிரெண்டன் டெய்லரும் மீண்டும் அணிக்குள்ளே திரும்புகிறார். அவர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற்ற டெஸ்ட் தொடரில் அவர் ஆடியிருக்கவில்லை ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக என்பது முக்கியமானதானால் சிக்கந்தர் அவருக்கு ஏற்பட்ட எலும்பு மச்சை சத்திர சிகிச்சை காரணமாக அவரால் அணியில் சேர்ந்து கொள்ள முடியவில்லை. ராயன் பேர்ல், வெஸ்லி மாதவரே ஆகியோரும் ஆடவில்லை. அதுபோல ஷான் வில்லியம்ஸ் தலைமையில் ஆடுகின்ற இந்த அணியில் கிரேக் எர்வின் உபாதை காரணமாக அணியில் இடம்பெறவில்லை என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. IPL போட்டிகளை பொறுத்தவரையில் இப்பொழுது மிக முக்கியமாக இந்த போட்டிகள் அத்தனையும் சென்னையிலும் வான்கடே மைதானம் மும்பையிலும் இருந்து மாற்றப்பட்டிருக்கின்றன. அகமதாபாத்துக்கும் டெல்லிக்கும் இந்த தொடர் அழைத்துச் செல்லப்படுவதாக சொல்லப்பட்டது. நேற்றைய நாளில் உலகத்தின் மிகப்பெரிய மைதானங்களில் ஒன்றான நரேந்திர மோடி மைதானத்தில் போட்டி ஒன்று இடம்பெற்றது. இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற டெல்லி மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் அங்கேதான் இடம்பெற போகிறது. டெல்லியில் போட்டிகள் இடம்பெறுவதற்கு நிறைய தடைகள் இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது. ஏற்கனவே 4 வீரர்கள் புறப்பட்டு போயிருக்கிறார்கள் தங்கள் அணிகளிலிருந்து பல்வேறு காரணங்களை காட்டி. இதில் மிக முக்கியமாக ரவிச்சந்திரன் அஸ்வினும் புறப்பட்டிருக்கிறார் என்பது கவனிக்கக்கூடியது. COVID-19 அதிகமாக பரவிய நேரத்தில் இந்த வீரர்களின் வெளியேற்றம் எதிர்பார்க்கப்பட்டதான். அதுபோல கேன் ரிச்சர்ட்ஸன் மற்றும் ஜாம்பா ஆகியோரும் விலகிச் சென்றிருக்கிறார்கள். இந்த 2 ஆஸ்திரேலிய வீரர்களும் கூட புறப்பட்டு போயிருக்கிறார்கள். அதுபோல ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்து ஏற்கனவே ஆண்ட்ரூ டையும் புறப்பட்டு போயிருந்தார். இந்த COVID-19 இந்தியாவில் அதிகரிப்பதை அடுத்து இங்கிலாந்து வீரர்கள் ஒரு சிலரும் புறப்பட்டு போகலாம் என்று சொல்லி நம்பப்படுகின்றது. இவர்கள் அத்தனை பேரும் சொல்கின்ற காரணம் இந்த COVID-19 அதிகரித்துக் கொண்டு செல்வது, இந்த நேரத்தில் இங்கே விளையாடுவது அவ்வளவு உசிதமானதல்ல என்று. பேட் கமின்ஸின் கருணை மனம் நேற்றைய நாளில் அதிகமாக வாழ்த்துக்களுக்கு உட்படுத்தப்பட்டது. குறிப்பாக அவர் 50,000 அமெரிக்க டாலர்களை வழங்கியிருந்தார் ஆக்சிஜன் சிலிண்டர்களை பெற்றுக் கொள்வதற்காக. இந்தியாவிலே இப்பொழுது ஆக்சிஜன் இல்லாமல் டெல்லியில் அவதிப்படுகின்ற நேரத்தில் தான் ஒரு முன்னுதாரணமாக விளங்க வேண்டும், தன்னை பின்பற்றி ஏனையவர்களும் இதில் முன்வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தெளிந்த மனத்தோடான அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டிருந்தார். பல பேர் நன்றிகளை தெரிவித்திருக்கிற நேரத்தில் IPL தொடர்ந்து நடக்குமா இல்லாவிட்டால் நிறுத்தப்படுமா என்ற கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நேற்றைய நாளில் ஒரு போட்டி இடம்பெற்றிருந்தது. இந்த போட்டி எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நடைபெற்றிருந்தது. அதுபோல் IPL இப்போது விளையாடி வருகின்ற இந்த வீரர்களுக்கோ இல்லாவிட்டால் IPL சம்பந்த அணிகள் சம்பந்தப்பட்டவர்கள் யாருக்குமோ COVID-19 தொற்று இல்லை என்பது ஆறுதலான விடயம். பஞ்சாப் கிங்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் ஆடிய இந்த போட்டியில் மிக இலகுவாக 20 பந்துகள் மீதமேற்க 5 விக்கெட்டுகளால் கொல்கத்தா தன்னுடைய வெற்றியை பதிவு செய்து கொண்டது. 4 தோல்விகளுக்கு பிறகு அவர்களுக்கு இந்த வெற்றி கிடைத்திருப்பது ஓரளவு ஆறுதலானது. பஞ்சாப் கிங்ஸ் முதலில் துடுப்பிடித்து ஆடியது 123 ஓட்டங்களை பெற முடிந்தது. ஆடுகளத்தில் ஓட்டங்களை பெறுவதில் தடுமாறி இருந்தார்கள். மயங்க் அகர்வால் 31 ஓட்டங்களையும் கிறிஸ் ஜோர்டன் 18 பந்துகளில் 3 சிக்ஸர்களோடு 30 ஓட்டங்களையும் எடுத்துக் கொண்டார்கள். வேறு யாரும் 20 ஓட்டங்களை தாண்டவில்லை. அவ்வளவு துல்லியமாக இருந்தது நேற்றைய நாளில் கொல்கத்தாவின் பந்து வீச்சு. 3 விக்கெட்டுகளை பிரசித் கிருஷ்ணா வீழ்த்தியிருந்தார். மிகச் சிறப்பான வேகத்தோடு பந்து வீசியிருந்தார் அவர். 30 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். சுனில் நாராயண் பட் கமின்ஸ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகள். கடத்தடுப்பும் சிறப்பாக அமைந்திருந்தது. 124 என்பது இலக்காக இருக்க ஆரம்பத்திலே கொல்கத்தா கொஞ்சம் தடுமாறி இருந்தது. நிதேஷ் ராணா ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டம் இழந்தார். சுப்மன் கில் 9 ஓட்டங்கள். சுனில் நாராயண் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டம் இழந்தார். ராகுல் திரிபாதியும் ஒயின் மோகனும் சேர்ந்து புரிந்த இணைப்பாடு தான் இந்த வெற்றியை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க இலகுவாக அமைந்தது. இந்த இரண்டு பேர் சேர்ந்து 66 ஓட்டங்களை பகிர்ந்திருந்தார்கள். திரிபாதி 41 ஓட்டங்கள். மோகன் இறுதி வரை நின்று பொறுமையாக ஆடி 40 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 47 ஓட்டங்களை பெற்று வெற்றியை பெறுவதை உறுதிப்படுத்திக் கொண்டார். அவரோடு தினேஷ் கார்த்திக் இறுதி வரை நின்றிருந்தார். போட்டியின் சிறப்பாட்டக்காரர் மோகன் தான். இந்த வெற்றியை அடுத்து இப்பொழுது கொல்கத்தா 5 இடத்துக்கு மேலே எழுந்திருக்க பஞ்சாப் கிங்ஸ் 5 இடத்திலிருந்து 6 இடத்துக்கு நடுவி இருக்கின்றது. இறுதி இடத்தில் இப்பொழுது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். தாங்கள் விளையாடி 5 போட்டிகளில் ஒன்றில் மாத்திரமே வென்றிருக்கிறது. சென்னை முதலாம் இடத்திலும் இன்று ஆடப்போகின்ற டெல்லி 2 இடத்திலும் அவர்களோடு அவர்கள் எதிர்த்து இன்றைய தினம் ஆடப்போகின்ற ராயல் சேலஞ்சர்ஸ் 3 இடத்திலும் இப்போது இருப்பது இங்கே முக்கியமானது. எனவே இன்றைய போட்டி மிக முக்கியமான விறுவிறுப்பான போட்டியாக இருக்கும். இன்றைய போட்டியில் வெல்லும் அணி தற்காலிகமாக முதலாம் இடத்துக்கு வரும் புள்ளிகளின் பட்டியலில் என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. IPL ஒரு பக்கம் இப்படி இருக்க IPL நிலைகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு அணிகளும் தங்களுடைய வியூகங்களை இப்பொழுது பல பரீட்சைகளை பார்க்கின்ற கட்டத்துக்கும் அதுபோல ஆடுகளத்தின் தன்மைக்கேற்ப தங்களது அணிகளின் நிலவரங்களில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்க கால்பந்தாட செய்திகள் சிலவும் இப்பொழுது இருக்கின்றன. யூரோப்பியன் சூப்பர் லீக் கைவிடப்படுகின்ற நிலை தோன்றியிருக்கின்ற நேரத்தில் இப்பொழுது லாலிகா போட்டிகளை பொறுத்தவரையில் நேற்றைய நாளில் பார்சிலோனா மற்றும் ரியல் மேட்ரிட் ரசிகர்களாக நீங்கள் இருந்தால் சந்தோஷப்படக்கூடிய விடயமாக நேற்றைய நாளில் புள்ளிகளின் பட்டியலில் முதலாம் இடத்தில் இருக்கின்ற அத்லெட்டிகோ மேட்ரிட் அத்லெட்டிக் பில்பாவோ அணியிடம் தோற்று போன செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம். 2-1 நேற்றைய நாளில் வென்றிருக்கின்றது பில்பாவோ அணி. இதையடுத்து புள்ளிகளின் பட்டியலில் அத்லெட்டிகோ மேட்ரிட் 73 புள்ளிகளோடு முதலாம் இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கும் ரியல் மேட்ரிடுக்கும் பார்சிலோனாவுக்கும் இடையில் இப்பொழுது 2 புள்ளிகள் மாத்திரமே வித்தியாசம். அதுவும் பார்சிலோனா இன்னும் ஒரு போட்டி குறைவாகத்தான் ஆடி இருக்கிறது. எனவே இனி வருகின்ற போட்டி அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு போட்டியாக இந்த புள்ளிகளின் பட்டியலில் மேலும் முந்திக்கொள்ள ஒரு வாய்ப்பான போட்டியாக அமையும் என்பது மட்டும் உறுதியான விடயம். அவர்கள் கிரனேடா அணியை சந்திக்கப் போகின்றார்கள் நாளை மறுதினம். பில்பாவோ அணி ரியல் வலோலாய்ட் அணியை சந்திக்கப் போகின்றது நாளைய தினம் என்பது இங்கே கவனிக்க கூடியது. மேலும் விவரங்கள் 8 வெற்றி நடைபோடு விளையாட்டுச் செய்திகள்
ராகங்கள் தரும் சூடான விளையாட்டுச் செய்திகள்.